பெருமதிப்புக்குரிய ராஜா சார் அவர்களே, கல்லூரியை நிர்வகித்து வரும் மதிப்புமிக்க நண்பர் சிவிசிடி அவர்களே, கல்லூரிகளிலே முதல்வர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பணியாற்றுகின்ற நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ நண்பர்களே, இந்த திருநாளில் டாக்டர் அழகப்பா அவர்கள் நிறுவிய இந்த அறிவாலயத்திலே வந்திருந்து உங்களோடு சேர்ந்து அவருடைய நினைவிற்கு அஞ்சலி செலுத்திக் கொள்வதில் நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். இந்த மன்றத்திலே நான் என்னுடைய பழைய நண்பர்கள் பலரை பார்க்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல புதியவர்களை நண்பர்களாக பெறுகின்றேன் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாகவும் சிறப்பாகவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மதிப்புமிக்க நண்பர் சிவிசிடி அவர்கள் பேசுவதை கேட்பதற்கான வாய்ப்பு எனக்கு இந்த தினம் கிடைக்கும். அவர்களுக்கு மாணவரிடத்திலே உள்ள இந்த தோழமை தொடர்பை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். அவர்கள் நான் தமிழும் அதிகம் படித்ததில்லை, ஆங்கிலமும் படித்ததில்லை என்று சொன்னார்கள். ஆனால் மனித உள்ளத்தை மிக நன்றாக படித்திருக்கின்றார்கள். அதில் மாணவர்களின் உள்ளத்தை மிக நல்ல முறையிலே அவர்கள் படித்திருக்கின்றார்கள். இத்தகைய தோழமை தொடர்பு என்றென்றும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அறிவாலயங்கள் ஒவ்வொன்றிலேயும் அப்படிப்பட்ட தோழமை தொடர்பு இருந்தால்தான் ஆண்டு சில இங்கே தங்கியிருந்து கல்வி பயிலுகின்றவர்கள் என்றென்றும் அந்த கல்வி கூடத்தை பற்றி நன்மதிப்போடும் நட்புணர்ச்சியோடும் நினைவிலே வைத்துக் கொள்வார்கள். அத்தகைய முறையிலே சீரிய தன்மையில் இந்த கல்விக்கூடம் இயங்கிக் கொண்டு வருவது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி தருகின்ற காரியமாகும். நண்பர் சிவிசிடி அவர்கள் இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியோடு பேசினார்கள், மிக உற்சாகத்தோடு பேசினார்கள். உங்களுக்கு அந்த மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்குமான காரணம் எனக்கு தெரிந்திருக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அவருடைய மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் காரணம் அவர் இங்கே வருவதற்கு முன்னாலேதான் தம்முடைய மாமனார் இல்லத்திற்கு போய்விட்டு நேரே இங்கே வந்திருக்கிறார். வயது எவ்வளவு அதிகமானாலும் மாமனார் வீட்டுக்கு போய் வருவது என்பதாலேயே அது ஒரு தனி மகிழ்ச்சி வரும் என்பது அப்படிப்பட்ட நல்ல தனி மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள். அவர் நல்ல முறையிலே இந்த கல்லூரிகள் எந்தெந்த வகையிலே நடத்தப்பட வேண்டும் என்பதை வேடிக்கையாக பேசுவதைப் போல தோன்றினாலும் கருத்துக்களை நல்ல முறையிலே விளக்கியிருக்கின்றார்கள். டாக்டர் அழகப்பா அவர்கள் இந்தியாவில் பிற பகுதி மக்களெல்லாம் பார்த்து வியக்கத்தக்க விதத்தில் பாராட்டத்தக்க வகையில் இங்கே ஒரு அறிவாலயத்தை மிகுந்த திறமையோடு நிறுவியிருக்கின்றார்கள். 1200 ஏக்கர்கள் கொண்ட இந்த பெரிய வெளியில் எங்கு பார்ப்பினும் ஒரு கல்விக்கூடம், எந்த இடத்திலே சுற்றி பார்த்தாலும் ஒரு அறிவாலயம், இன்னும் பல அறிவாலயங்கள் கட்டப்படுவதற்கேற்ற வெளிகள், இவைகளை எல்லாம் அமைத்து அவர்கள் இந்த திருநகரத்தில் அறிவாலயத்தை மிகச்சரியான முறையில் அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். அழகப்பா அவர்கள் அமைத்திருக்கின்ற இந்த அறிவாலயத்தை பற்றி இந்தியாவிலே உள்ள எல்லா பகுதியிலே உள்ளவர்களும் மிக நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். இந்தியாவிலே உள்ள பல பெரியோர்கள் இந்த அறிவாலயத்திற்கு வந்து சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் டாக்டர் அழகப்பா அவர்களுடைய படைத்திறமையை பற்றியும் கல்வித்துறையிலே அவருக்கு இருந்த நாட்டத்தை பற்றியும் கல்வித்துறையிலே முன்னேற்றத்தை கண்டால் ஒழிய வேறு எந்த துறையிலேயும் நிரந்தரமான முன்னேற்றத்தை ஒரு நாடு பெற முடியாது என்ற பேருண்மையை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதையும் ஒவ்வொரு பெரியவரும் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி துவக்கப்படுவதற்கு முன்னாலே அவருடைய பேச்சு ஒன்று ஒலிபதிவு செய்யப்பட்ட பேச்சு இங்கே ஒலிபரப்பப்பட்டது. நீங்கள் உற்று கவனித்திருப்பீர்களானால் அதிலே தோய்ந்திருந்த உருக்கத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. அவ்வளவு உருக்கத்தோடு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், என்னுடைய மகிழ்ச்சி என்று ஒன்று இல்லை, உங்களுடைய மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சியாக நான் கொள்ளுகின்றேன் என்று அவர்கள் எடுத்துச் சொன்ன பேச்சை கேட்ட பொழுது எவருக்குமே மிகுந்த உருக்கம் ஏற்படும். அந்த அளவுக்கு அவருக்கு இந்த அறிவாலயத்திடத்திலே ஈடுபாடு மிகுந்திருந்தது. தம்முடைய வாழ்நாளிலேயே இதை ஒரு பல்கலைக்கழகம் ஆக்க வேண்டும் என்றவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பல்கலைக்கழகம் அளவுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இங்கு அமைவதற்கேற்ற முறையில் அவர்கள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்கள். இது பல்கலைக்கழகம் ஆக வேண்டும் என்று நம்முடைய சிவிசிசி அவர்கள் குறிப்பிட்டார்கள். தமிழகத்திலே பல்கலைக்கழகங்கள் போதுமான அளவுக்கு இல்லை என்பதனை யாரும் மறுக்க மாட்டார்கள். ஆகையினால் வேறு ஒரு பல்கலைக்கழகம் இங்கே அமைவதென்பது இயலாத காரியம் அல்ல. உடனடியாக இதை பல்கலைக்கழகம் ஆக்குகிறேன் என்று நான் சொல்லாததற்கு காரணம் நம்முடைய நண்பர் சிவிசிசி அவர்கள் சொன்னபடி நான் துரதிருஷ்டவசமாக நிதி மந்திரியாக இருப்பதாலே உடனடியாக தெரிவிப்பதற்கில்லை. ஆனால் பல்கலைக்கழகம் ஆவதற்கேற்ற எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இந்த இடத்தில் அமைந்திருக்கின்றன என்பதில் என்னை பொறுத்தவரையில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகையினால் தமிழகத்திற்கு மற்றொரு பல்கலைக்கழகம் தேவை என்ற நிலை ஏற்படும் பொழுது என்னுடைய முதல் கவனம் அழகப்பா அமைத்திருக்கின்ற அறிவாலயமாக நம்முடைய நண்பர் சிவிசிசி அவர்கள் சொன்னார்கள், தனிப்பட்டவர்கள் தான் இந்த டெபிசிட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடாதே தவிர சர்க்கார் இருக்கலாம் என்றார்கள். அது உள்ளபடி அப்படி சர்க்கார் டெபிசிட் பட்ஜெட்டில் இருக்குமானால் அது பொருளாதாரத்துறையில் வேறு பல சிக்கல்களை உண்டாக்கிவிடக்கூடும் என்பதனாலே அதை நாம் அப்படியே கடைபிடிப்பதற்கில்லை. ஆனால் நான் குறிப்பிட்டு சொன்னபடி தமிழகத்திற்கு மற்றொரு பல்கலைக்கழகம் தேவை என்ற நிலை ஏற்பட்டதும் என்னுடைய முதல் கவனம் நிச்சயமாக இந்த பகுதியாக இருக்கும் என்பதனை நான் மறுபடியும் உறுதியளிக்க விரும்புகின்றேன். அதற்கு இடையில் இந்த கல்லூரியிலே பயிலுகின்ற மாணவர்கள், பல்வேறு துறைகளிலே பயிலுகின்ற மாணவர்கள் முதல் தரமான தரத்தோடும் திறத்தோடும் விளங்க வேண்டும், விளங்கிக் கொண்டு வருகின்றார்கள், விளங்க இருக்கின்றார்கள் என்பதில் நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். நம்முடைய தமிழகம் இன்றைய தினம் பொருளாதாரத்துறையில் ஆனாலும் சரி, தொழில்துறையிலே ஆனாலும் சரி, இந்தியாவின் பிற பகுதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்முடைய பகுதியை விட இந்தியாவின் பிற பகுதிகள் முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றன. இந்தியாவினுடைய பொருளாதார பிடிப்பு பம்பாய் மாநிலத்திலே இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். இந்தியாவினுடைய அரசியல் ஆதிக்க பிடிப்பு டெல்லி பேரரசு என்ற முறையில் டெல்லி திருநகரத்திலே இருப்பதாக அனைவரும் சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்தியாவினுடைய அறிவு கோட்டம், இந்தியாவினுடைய கருத்து குருவியல், இந்தியாவினுடைய இதயம் தமிழகமாக இருக்கிறது என்பதனை உலகத்திலே இருந்து வருகின்ற ஒவ்வொரு பேரறிவாளரும் எடுத்துச் சொல்லுகின்றார்கள். இது நாங்கள் வந்த பிறகல்ல, அதற்கு முன்னாலேயே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் வருவதற்கு முன்னாலே இருந்தவர்கள் ஒரு சமயம் நாங்கள் வந்துவிட்டதால் தான் இப்படி சொல்லுகிறோமோ என்று ஐயப்பாடு கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே தங்களுடைய ஆதிக்கத்தை புகுத்திய நேரத்திலேயே அந்தரால் முதற்கொண்டு நம்முடைய தமிழகம் தலை சிறந்த விலங்கு என்பதனை அவர்களே ஆய்ந்தறிந்திருந்தார்கள். நிதானத்திற்கும் தாராளத்தன்மைக்கும் தீவிரத்திற்கும் அதே நேரத்தில் தெளிவான கருத்துக்கும் இந்த தமிழகம் பெயர் பெற்றது என்பதனை அவர்கள் அன்றே அறிந்திருந்த காரணத்தினாலேதான் சென்னையை அவர்கள் சீருள்ள நகரமாக்கி சென்னையிலே இருக்கின்ற நிர்வாகத்தை செம்மையானதாக்கி இன்றைய தினம் இந்தியாவிலே பல பகுதிகளிலே உள்ளவர்கள் தங்கள் நிர்வாகம் சரியான முறையில் நடக்க வேண்டும் என்றால் தமிழக நிர்வாகத்தை பார்க்க வேண்டும். தமிழகத்திலே உள்ள நிர்வாகம் எந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அதன்படி நம்முடைய நிர்வாகத்தை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லோருமே கருதத்தக்க அளவுக்கு நம்மிடத்தில் நிதானத்தன்மை பொருந்தியதும் நிறைத்து இருக்கத்தக்கதுமான ஒரு நேர்த்தியான நிர்வாக முறை நம்முடைய தமிழகத்தில் நீண்ட காலமாக அமைந்திருக்கிறது. அதை போலவே கல்வித்துறையிலே எடுத்துக்கொண்டால் தமிழகத்தினுடைய கல்வி வளம் நேற்றைய தினம் கடலூரிலே நடைபெற்ற வேறொரு நிகழ்ச்சியின் போது டாக்டர் சரியே ராமசாமி முதலியார் மிக தெளிவாக சொன்னார்கள், இந்தியாவிலே மற்ற பகுதிகளிலே உள்ளதை விட நம்முடைய தமிழக பகுதியிலேதான் தனியாருடைய கொடைத்தரத்தாலே தனியாருடைய வள்ளல் தன்மையினாலே ஏராளமான அறிவாலயங்கள் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் பல பகுதிகளில் இருப்பதை விட அதிக எண்ணிக்கை உள்ளதும் அதிக மதிப்பு வாய்ந்ததும் மிக நேர்த்தியான முறையிலே உள்ளதுமான அறிவாலயங்கள் தனியார்களாலே நிறுவப்பட்டு தனியார்களாலே நடத்தப்பட்டு வருகின்ற அறிவாலயங்கள் தமிழகத்திலேதான் அதிகம் என்பதனை அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டு சொன்னார்கள். அதே போல நம்முடைய தமிழகத்தில் சென்னையிலே எடுத்துக்கொண்டால் பச்சையப்பன் அறநிலையத்தாரும் சிதம்பரம் பகுதியிலே எடுத்துக்கொண்டால் ராஜாசன் அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய அரிய குடைத்தனத்தினாலும் காரைக்குடி பகுதியை எடுத்துக்கொண்டால் டாக்டர் அழகப்பா அவர்களுடைய குடைத்தனத்தினாலும் மதுரை பகுதியை எடுத்துக்கொண்டால் கருமுத்தி தியாகராயனாருடைய குடைத்தனத்தினாலும் மற்றும் பல்வேறு ஊர்களிலே கிறிஸ்தவ பாதிரிமார்களுடைய நன்கொடையினாலும் தனிப்பட்ட முறையிலே கல்லூரிகள் அறிவாலயங்கள் தரமிக்கதாகவும் திறமையை தரத்தக்கதாகவும் நேர்த்தியான அளவுள்ளதாகவும் ஓங்கி வளர்ந்து கொண்டு வருகின்றன. இவைகள் தருகின்ற கல்வி செல்வம் நாட்டினுடைய பொதுச் செல்வமாகும். இந்த கல்வி செல்வங்கள் நாட்டுக்கு அளிக்கப்படுவதன் மூலம் அறத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளவர்களுக்குள்ள பளுவு கூட பெருமளவுக்கு குறைகின்றது. அறத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பில் மிக பெரும் பகுதியை அவர்களே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் தனியாராக நடத்துகின்ற கல்விக்கூடங்களில். அப்படிப்பட்ட கல்விக்கூடங்களில் முதல் வரிசையிலே வைத்து எண்ணப்படத்தக்க டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்களாலே நிறுவப்பட்ட இந்த அறிவாலயத்திற்குள் நுழைகின்ற பொழுதே இந்த இடத்திற்குள்ளே வந்து பழகுகின்ற பொழுதே ஒரு தனி உலகத்திற்கு வருகிறோம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. நான் கல்லூரியில படித்த பொழுது இன்று பச்சையப்பன் கல்லூரிக்கு இருக்கின்ற தனியார கட்டடம் கூட எங்களுக்கு அப்பொழுது இருந்ததில்லை. சென்னையிலேயே ஓசை மிகுந்த ஒரு கடைவீதி சைனா விசார் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கடைவீதிக்கு நடுவில் எங்களுடைய கல்லூரி அமைந்திருந்தது. ஒரு புறத்திலே ரோம் நாட்டு வரலாற்றை பற்றி ஆசிரியர் எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பார். அதே நேரத்தில் கல்லூரி அமைந்திருந்த வீதியில் சாமார் ஒன்னரையனா ரெண்டரையனா என்ற விலை பேசப்பட்டிருக்கும். ஒரு பக்கத்திலே ஜூலியஸ் சீசர் பெற்ற வெற்றிகள் காதலே ஒலித்துக் கொண்டிருக்கும். இன்னொரு பக்கத்தில் அங்காடி கிடைக்காரர் போடுகின்ற ஒலி இன்னொரு பக்கத்திலே இருக்கும். அதிலே வளர்ந்தவன் தான். ஆனால் இன்றைய தினம் அந்த பச்சையப்பன் கல்லூரிக்கு நம்முடைய ராஜாசரவர்களுடைய பெரும் முயற்சியினாலே அழகான ஒரு கட்டடம் அமைந்திருக்கிறது. அது கட்டப்பட்ட பிறகு எனக்கு ஒரு ஆபம், ஒரு வருடமாகிலும் அங்கு எவர் படிக்கலாமா என்று ஒரு ஆபம். ஆனால் அந்த கட்டடம் அமைக்கப்படுவதற்கு முன்னாலேயே நான் படித்து முடித்து வெளியே வந்து விட்டேன். ஆகையினாலே இப்பொழுது அந்த இடத்திற்கு நான் அவர்களுடைய பழைய மாணவன் என்ற முறையில் நான் செல்லுகின்ற நேரத்தில் மிகுந்த மதிப்போடு மகிழ்ச்சியோடு செல்லுகின்றேன். இங்கே அமைந்திருக்கின்ற டாக்டர் அழகப்பா அவர்களை அறிவாலயம் ஆரம்ப முதற்கொண்டே எழில் தோற்றத்தோடு அது அமைந்திருக்கின்றன. கட்டுகின்ற பொழுது இது காலத்தை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு திட்டமிட்டு கட்டியிருக்கின்றார்கள். இங்கே பயிலுகின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வகுப்பறையிலே பயின்ற நேரம் போக மிச்சம் உள்ள நேரத்தில் உறவி உரையாடவும் உட்கார்ந்து பேசி மகிழவும் படித்து இன்பத்தை பெறவும் எல்லா வகையான வசதிகளும் இந்த இடத்திலே நிரம்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த அறிவாலயத்திலே பயிலுகின்ற உங்களுக்கு நான் அதிகமான அளவுக்கு அறிவு கூற வேண்டும் என்று கருதவில்லை. உங்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற ஆசிரியர்கள் நல்ல தரமுள்ள ஆசிரியர்களாக கிடைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் நம்முடைய சிபிஎஸ்இடி அவர்கள் பெருமிதத்தோடு சொன்னார்கள், நாங்கள் 10% எடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். எல்லா வளங்களும் நிரம்பியிருக்கின்ற இந்த இடத்தில் வெற்றி வளம் கிடைப்பது இயற்கையானதாகும். அது இன்னும் அதிக அளவுக்கு கிடைத்து தமிழகத்திலே உள்ள மற்ற அறிவாலயத்தைச் சேர்ந்தவர்கள் அழகப்பா கல்லூரியினுடைய பாட முறைகள், பழகு முறைகள், போதனை முறைகள் இவைகளை தங்களுடையதும் என்று கொள்ளத்தக்க அளவுக்கு நீங்கள் வழிகாட்டிகளாக திகழ வேண்டும் என்று நான் பெருத விரும்புகின்றேன். இதற்கு சில பணக்குறைபாடுகள் இருக்கலாம், அதை நீக்குவதென்பதும் இயலாத காரியமல்ல, முடியாத காரியமல்ல. ஆனால் மனவளம் சரியாக அமைந்துவிடுமானால் மற்ற எந்த வளத்தையும் நாம் எளிதிலே பெற்றுக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மனவளத்தை உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு அளித்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த மனவளத்தோடு வளர்கின்ற மாணவ நண்பர்கள் நம்முடைய சிவிசிடி சொன்னார்கள், மாணவ மணிகளே என்று அன்போடு அழைத்தார்கள். நீங்கள் அகமகிழ்ந்து ஆரவாரம் செய்தீர்கள். அப்படிப்பட்ட மாணவ மணிகளாக நீங்கள் திகழ வேண்டும் என்று உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெரிய அறிவாலயத்தினுடைய விழாவில் கலந்து கொள்ளுகிற நேரத்தில் நான் நம்முடைய நாட்டில் இன்றைய தினம் கல்வியினுடைய நிலையும் கல்வியினுடைய அளவும் கல்வியினுடைய தரமும் எந்த வகையில் இருக்கிறது என்பதனை எடுத்துச் சொல்வது பொருத்தமானது என்று நான் கருதுகின்றேன். ஆண்டுக்கு ஆண்டு நாம் கல்விக்காக ஒதுக்குகின்ற தொகையின் அளவு வளர்ந்தபடி இருக்கின்றது. 1966-67 அல்லது 1965-66 தமிழக அரசு கல்விக்காக 44 கோடி ரூபாய்கள் செலவிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த வருடத்தில் 1967-68 முன்னாரே 44 கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கிய அதே தமிழக அரசை கொண்டு இந்த வருடத்திற்கு 54 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்படியான நிலையில் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இந்த வருடத்தில் 10 கோடி ரூபாய் சென்ற ஆண்டை விட கல்விக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்கின்றோம். இதை நான் சொல்வதற்கு காரணம் நம்முடைய நண்பர் சிவிபிடி அவர்களுக்கு நினைவிற்கு வரும் என்று கருதுகிறேன். நாங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டு விடும் என்று அவருடைய இடைக்கால நண்பர்களிலே சிலர் அவருக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அது தவறுகின்றதை மெய்ப்பிக்கின்ற வகையில் இந்த வருடத்திலே மட்டும் 10 கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கி இருக்கின்றோம். இதை நான் இந்த அரசுக்கு பெருமை தருவது என்று மட்டும் சொல்லவில்லை, எந்த ஜனநாயக அரசிலும் ஆண்டுக்கு ஆண்டு கல்விக்கு அதிக பணத்தை ஒதுக்கித்தான் தீர வேண்டும். ஏனென்றால் நாம் வளர வேண்டிய கட்டம் இன்னும் நிரம்ப இருக்கின்றது. பல நாடுகளில் 100க்கு 100 பேர் படித்திருக்கின்றார்கள், 100க்கு 80 பேர் படித்திருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய பொருட்செலவுக்கு பிறகும் இந்த நேரத்திலேயும் நம்முடைய நாட்டில் நூற்றுக்கு 62 பேருக்கு எழுத்தறிவு இல்லை. எழுத்தறிவற்ற மக்கள் 162 பேர் இருக்கின்ற இந்த நாட்டில் 54 கோடி ரூபாய்களை ஒதுக்குவதென்பது போதுமானது என்று நான் கருதவில்லை. இன்னும் பல பல கோடி ரூபாய்கள் இதற்காக ஒதுக்கப்பட வேண்டும். இன்னும் சீரிய முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இந்த 10 வருடங்களாக கல்வித்துறையினுடைய வேகம் வளர்ந்தபடி இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏழை எளியோர் குடில்களிலும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆடவர்களை விட ஆரடங்குகள் நிரம்ப பயில வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியை குடும்பங்களிலே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடம் இல்லாத ஊரை பார்த்தவுடன் இங்கு ஒரு பள்ளிக்கூடம் தேவை என்று அந்த ஊரிலே உள்ள பெற்றோர்கள் ஆர்வத்தோடு முன் வருகின்றார்கள். அதற்கு கொஞ்சம் பணம் தேவை என்று எந்த பெரியவர்களை கேட்டாலும் திரட்டி தருகிறோம் என்று அவர்கள் உற்சாகத்தோடு வருகின்றார்கள். அரசு 10,000 ரூபாய் தரும், நீங்கள் எவ்வளவு தருகின்றீர்கள் என்று கேட்டவுடன் நாங்களும் 10,000 தருகிறோம் என்று எவ்வளவு சித்தூராக இருந்தாலும் அங்கே உள்ளவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு வருகின்றார்கள். இந்த ஆர்வத்தை தக்க முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்தது, படிப்பு என்பது எல்லோருக்கும் வராது, படிப்பு என்பது யாரோ ஒரு சிலருக்குத்தான் வரும் என்று நாடு எண்ணிக்கொண்டிருந்த காலம், நாட்டை நம்பும்படியாக செய்து வைத்திருந்த காலம். இன்னொரு காலம் இருந்தது, படித்து விட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஏக்கம் இருந்த காலம். இப்பொழுது இருக்கிற காலம், நாம் எது செய்வதாக இருந்தாலும் முதலில் படித்து விடலாம். நாம் பின்னாலே வணிகராக இருப்பதானாலும் சரி, தொழிற்சாலை அதிபராவதானாலும் சரி, சர்க்கார் துறையிலே பணியாற்ற போவதானாலும் சரி, விவசாயத்தில் ஈடுபடுவதானாலும் சரி, முதலிலே படித்து விடுவோம். அதற்கு பிறகு நாம் எந்த தொழிலிலே ஈடுபடுவது என்பதனை பின்னாலே நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கல்வி கற்றாக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நாட்டிலே பெருகி இருக்கின்றது. இதை தகுந்த முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்வோமானால், நான் சொன்னபடி 162 பேர் எழுத்தறிவற்றவர்கள் என்று குறிப்பிட்டேனே, இந்த அவச்சொல்லை, இந்த பழியை, இந்த இழிநிலையை நம்முடைய வாழ்நாளில் எளிதாக நீக்கிவிட முடியும். 100க்கு 100 பேர் படித்து முடித்தவுடன் கல்விக்கான காரியம் முடிந்துவிட்டது என்று நான் சொல்லவில்லை. அதற்கு பிறகு படித்ததை பயன்படுத்துகின்ற கட்டம் ஏற்படும். பயன்படுத்துகின்ற பொழுது அது நமக்காகவா நாட்டுக்காகவா என்ற ஒரு கட்டம் வரும். அது நாட்டுக்காகத்தான் என்றால் நாட்டுக்கு நிரந்தர பலனா அல்லது உடனடி பலனா என்ற கட்டம் வரும். ஆனால் அந்த கட்டங்களுக்கு செல்வதற்கு முன்னாலே 100க்கு 100 பேர் படித்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்க ஆரம்ப கட்டத்தை இன்னும் சில ஆண்டுகளுக்குள் நாம் பெற்றுவிட வேண்டும். அதற்கு அறிவாலயங்களிலே பயிலுகின்றவர்கள், அறநெறியிலே பயிற்சி கொண்டவர்கள், நல்குடை தருகின்ற கொடைத்தன்மை படைத்தவர்கள், வள்ளல் தன்மை படைத்தவர்கள் அரசோடு ஒத்துழைக்க வேண்டும். அதிலும் இந்த அரசோடு ஒத்துழைக்க வேண்டும். இந்த அரசு என்பதற்கு நான் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதற்கு என்ன காரணம் சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் எப்படி அரசாடப் போகிறார்கள் என்ற ஒரு வியப்புக்குறியோடு நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம். ஆகையினாலே எங்களுக்கு உங்களுடைய நல்லெண்ணம ஒத்துழைப்பும் முழுக்க முழுக்க தேவை. நாங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டில்லை. ஆகையினால் உங்களுக்கு எது எது தெரியுமோ அவைகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும், அந்த வரையில் ஒத்துழைக்க வேண்டும் என்று பொதுமக்களை நான் விரும்ப வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட சிறந்த ஒத்துழைப்பு இந்த அரசுக்கு கிடைத்து கல்வித்துறையிலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும், காண வேண்டும் என்பதனை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இது கல்வியினுடைய அளவை பொறுத்தது, இது கல்வியினுடைய முறையை பொறுத்தவரையில் நான் மிகுந்த வருத்தத்தோடு காணுகின்றேன். தொழில்நுட்ப கல்லூரி கல்வி என்ற முறையில் அனைவரும் தொழில்நுட்ப பாடங்களை படிக்க வேண்டியது மிக தேவையானதாகும். பொறியியல் கல்லூரிகள், பல தொழில்நுட்ப கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் இவைகளெல்லாம் ஏற்பட வேண்டியது மிக தேவையானதுதான். ஆனால் அவைகளிலே கூட அளவுக்கு மீறி போனால் என்ன ஆகும் என்பதனை சிபிசிடி அவர்கள் கவலையோடு தெரிவித்தார்கள். நான் நினைக்கின்றேன், தமிழகத்திலே இதுதான் முதல் முறையாக நீங்கள் ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்ற வேண்டுகோள் முதல் முறையாக வந்திருக்கிறது என்று கருதுகின்றேன். அது நியாயமற்ற வேண்டுகோள் என்று நான் சொல்லவில்லை, தேவையான வேண்டுகோள். ஏனென்றால் பொறியியல் கல்லூரியிலே பயின்று, பல ஆண்டுகள் பயின்று, உரிய பட்டங்களை பெற்று, தாங்கள் பெற்ற கல்வியினை தகுந்த முறையிலே பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் ஆயிரக்கணக்கானவர்கள் உழலுகின்றார்கள் என்றால் மேலும் மேலும் பல ஆயிரக்கணக்கானவர்களை அதே துறையிலே பயிற்றுவிப்பது தேவையற்றதாக என்பதனை அவர்கள் எடுத்துச் சொன்னது கூர்ந்து கவனிக்கத்தக்கதாக. அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தொழில்நுட்ப அறிவை பெறுவதற்கு கல்லூரிகள் இன்றைய தினம் முனைந்திருக்க ஆரம்பித்த பிறகு அவர்கள் ஓரிரு பிரிவுகளை மறக்க தொடங்கிவிட்டார்கள். என்னிடத்தில் உரையாடிக் கொண்டிருந்த பொழுது நண்பர் சிவிசி அவர்கள் சொன்னார்கள், இங்கே பூகோளத்திற்கென்று ஒரு பாடம் இருந்தது, போதுமான மாணவர் இல்லாததாலே அது நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். நான் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கல்வியாளர்களையும் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன், நீங்கள் மருத்துவர் ஆகுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. பொறியியல் வல்லுநராகுங்கள், நிச்சயம் தேவை. ஆனால் உலகம் அறியாமல் உலகத்திலே உள்ள நாடுகள் எப்படி எப்படி இருக்கின்றன என்ற பூகோள அமைப்பு தெரியாமல் நீங்கள் மருத்துவராவதாலே உங்களுக்கும் பெருமை இல்லை, உங்களை உண்டாக்கித் தருகின்ற நாட்டுக்கும் பெருமை இல்லை. எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லுவேன், இங்கிருந்து பட்டம் பெற்ற ஒரு பொறியியல் வல்லுநர் அமெரிக்காவுக்கு சென்று அங்கே இருக்கின்ற பல்வேறு வகையான கட்டண அமைப்புகளை கண்டு தம்முடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அங்கே உள்ளவர் வியந்து பாராட்டி இவர் நேர்த்தியான பொறியியல் வல்லுநர் என்று வியந்து அவருக்கு புகழாரம் கூட்டி அதற்கு பிறகு உட்கார வைத்துக் கொண்டு உங்களுடைய நாட்டில் பாண்டிய மன்னன் என்று ஒருவன் இருந்தாராமே, அவரை பற்றி விவரம் தெரியுமா என்று கேட்டவுடன் எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் பொறியியல் வல்லுநர் என்று சொன்னால் வருத்தப்படுவார். எதிர் திரும்பி வந்துவிட்ட பிறகு கேலி பேசுவார்கள். தன்னுடைய நாட்டு வரலாறே தெரியாத ஒரு பொறியியல் வல்லுநர் எந்த காரியத்திலேதான் வெற்றி பெறப் போகிறார் என்று கேட்பார்கள். ஆகையால் சரித்திரத்தையும் பூகோளத்தையும் மாவீரர்கள் வரலாற்றையும் அவர்கள் பெற்ற வெற்றிகளையும் அரசுகள் அமைக்கப்பட்ட விதத்தையும் அவைகள் அழிந்துபட்ட வரலாறுகளையும் போர்க்களங்கள் இருந்த நிலையும் அவைகளிலே பயன்படுத்தப்பட்ட பல்வேறு வகையான போர் முறைகளை பற்றியும் இவைகளை பற்றிய நுண்ணறிவை பெற்றுக் கொள்வதற்கேற்ற முறையில் நம்முடைய பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் என்று நான் கருத விரும்புகின்றேன். 4 வருடம் படித்தோம், பரீட்சை முடிந்தது, வெளியிலே வந்தோம், பட்டத்தை பெற்றோம், ஒரு அலுவலக கதவை தட்டினோம், உள்ளே இடம் கிடைத்தது, முதல் மாத சம்பளத்தை வாங்கினோம், காரியம் முற்றுவிட்டது, முற்று பெற்றுவிட்டது என்ற முறையில் கல்வி அமைந்திருக்கக்கூடாது. அப்படியானால் வேலை செய்யக்கூடாதா, ஊதியம் பெறக்கூடாதா, குடும்பத்திலே குதூகலத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்துக் கொள்ளக்கூடாதா என்று கேட்பீர்களாயின் இவைகள் அவ்வளவும் தேவை. ஆனால் அதே நேரத்தில் பூகோளத்தையும் வரலாற்றையும் நம்முடைய பாடத்திட்டத்திலே இருந்து அடியோடு ஒதுக்கி விடுவது பழங்காலத்திற்கும் இக்காலத்திற்கும் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பினை நாம அறுத்துக் கொள்வதாக முடியும். ஆகையினால் உங்களுக்கு வகுப்பறைக்கு உள்ளே அந்த பாடங்கள் கிடைக்காவிட்டாலும் கூட உங்களுடைய தமிழ் மன்றங்கள், உங்களுடைய மன்றங்கள், இப்படிப்பட்ட வகுப்பறைக்கு வெளியே உள்ள மன்றங்களின் மூலமாக வாகிலும் நீங்கள் அந்த நல்லறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் பணிவன்போடு மாணவர்களை கேட்டுக் கொள்கிறேன். மிகுந்த உரிமை உணர்ச்சியோடு ஆசிரியர்களுக்கு இதனுடைய அவசியத்தை பற்றி எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பொழுதுதான் முழு அளவுக்கு கல்வியை நாம் பெற்றவர்களாகும். இது கல்வியினுடைய முறையை பற்றியது. இனி கல்வி எந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்பதில் இப்பொழுது தமிழகம் எங்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் ஒரு பெரிய பிரச்சனை விவாதத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் இதழ்களிலே பார்க்கின்றீர்கள். நமக்கென்று 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி நம்முடன் இருக்கின்றது. 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே உலவி நம்முடைய ஊரில் உள்ளத்தில் கலந்திருக்கின்ற உலக மொழியான ஆங்கிலம் இருக்கிறது. இந்த 2 மொழிகள் நம்மை வாழ வைக்க வளர வைக்க இந்தியாவிலே உள்ள ஒரு பகுதியும் மற்றொரு பகுதியும் இணைப்பாக இருக்க, இந்தியாவும் உலகமும் இணைப்பு கொள்ள இது போதும் என்பது என்போன்றாரின் கருத்தாகும். என்போன்றாரின் கருத்து மட்டுமல்ல, கல்விக்கூடங்களிலே உள்ள அனைவருக்கும் அந்த கருத்து இருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்னாலேதான் இந்தியாவிலேயே தலை சிறந்த கல்விவான்கள் என்று எவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க அறுவர் ஒரு அருமையான அறிக்கையினை இது சம்பந்தமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே சிறந்த கற்றறிவாளரும் நீதிவானாகவும் இருந்து எல்லோருடைய மதிப்பையும் பெற்று இந்திய பேரரசிலே அமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருந்த சக்லா அவர்கள் இந்த மொழி பிரச்சனையிலே தம்முடைய கருத்தை தெரிவித்து, தான் அப்பேரரசிலே ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்வதற்கில்லை என்ற வருத்தத்தை தெரிவித்து அவர்கள் வெளியேறினார்கள். இதற்கு சில வருடங்களுக்கு முன்னாலே, 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழகம் முழுவதும் மொழி பிரச்சனை காரணமாக பெருத்த கொந்தளிப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது. அப்பொழுது கூட 2 அமைச்சர்கள் ராஜீனாமா செய்தார்கள். அவர்களுடைய ராஜீனாமாவை நினைவுபடுத்தியதிலே இருந்து நீங்கள் சக்ராவை பற்றி சந்தேகப்படக்கூடாது என்று உங்களை நான் பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஆனால் அந்த இருவரும் தங்களுடைய பதவியை துறந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டவுடன் 11 மணி, 11:30 இருக்கும் என்று கருதுகிறேன், டெலிபிரிண்டரிலே தொலைபேசி மூலமாக வருகின்ற அந்த செய்தி கேள்விப்பட்டதும் நான் தொலைபேசி மூலமாக அந்த 2 அமைச்சர்களையும் சென்னையிலே இருந்து டெல்லிக்கு தொலைபேசியிலே அவர்களை அழைத்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அவர்கள் வேறு கட்சி, நான் வேறு கட்சி என்றாலும் அவர்களும் தமிழர்கள், நானும் தமிழர் என்ற முறையில் தமிழருடைய தன்மானத்தை காப்பதற்காக அவர்கள் வெளிவருகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டவுடன் நான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். என்னுடைய வாழ்த்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுடைய குரலில் ஒரு தயக்கம் இருந்தது. எனக்கு அது அப்போது புரியவில்லை, ஏன் தயக்கப்படுகிறார்கள் வாழ்த்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்று நான் அப்பொழுது புரியாமல் இருந்தது. 4-5 நாட்களுக்கு பிறகு எனக்கு அவர்கள் வார்த்தையிலே இருந்த தயக்கத்தின் பொருள் தெரிந்தது. வெளியே வந்தார்கள், மறுபடியும் உள்ளே சென்றார்கள் என்ற நிலை அதற்கு பிறகு வந்தது. ஆனால் சக்லா அவர்கள் இன்றைய தினம் உலகமே அதிர்ச்சி அடையத்தக்க விதத்தில் தம்முடைய கருத்தை வெளியிட்டு அவர்கள் வெளியே வந்திருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் அரசியல் நிகழ்ச்சிகள். இந்த அரசியல் நிகழ்ச்சிகளை இந்த அறிவாலயத்திலே நான் எடுத்துரைப்பதற்கு காரணம் அதிலிருந்து உங்களை அரசியலுக்கு அழைத்துச் செல்வதற்கல்ல, அது 7 மணிக்கு மேலே பொதுக்கூட்டத்திலே நடத்தப்பட வேண்டிய பிரச்சனை. ஆனால் அவைகளை நான் கவனப்படுத்துவதற்கு காரணம், ஒளி பிரச்சனை என்பது இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை உண்டாக்கி விட்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் முன்னாலே 1935-36 ஆண்டுகளிலே தமிழகத்திலே இந்தி மொழி கட்டாய பாடமாக புகுத்தப்பட்டது. அப்பொழுது ராஜா சர் அவர்கள் சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் அப்பொழுது தமிழர் மன்றங்கள், தன்வார மன்றங்கள், திராவிடர் கழகங்கள் என்ற பல்வேறு அமைப்புகளாலே நாங்கள் கிளர்ச்சியை நடத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடுகளை செய்தோம். சென்னையில் ஒரே ஒரு தெருதான் நீண்ட நெடுஞ்சாலையாக இருப்பது. 21 கோடியிலே இருந்து சென்னையில உள்ள மத்திய மருத்துவமனை வரையில் ஒரு நீண்ட தெரு இருக்கின்றது. அந்த தெருவிலே முக்கால் பகுதிக்கு தம்முடைய தோளில் பெரியதோர் தமிழ் கொடியை தாங்கிக் கொண்டு ராஜா சர் அவர்கள் நடந்தே ஊர்வலத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டு வந்தார்கள். முழக்கமிட்டுக் கொண்டு வந்தார்கள் என்று நான் இறந்த காலத்தில் வைத்திருப்பதாலே இப்பொழுது வரமாட்டார்கள் என்று யாரும் கருத தேவையில்லை. அவர்களுக்கு எப்பொழுதும் தொடர்ந்து 3 கருத்துக்கள் அவரிடத்தில் இருந்து வந்திருக்கின்றன. 1, தமிழ் மொழியிடத்தில் தளராத நம்பிக்கை. 2, ஆங்கில மொழி இன்றியமையாதது என்ற ஒரு கருத்து. 3, தமிழகத்தினுடைய பொருளாதார வளம் இந்திய பேரிடத்திடத்திலே போராடி பெறப்பட வேண்டும் என்ற 3 கருத்துக்கள். இந்த 3 கருத்துக்களை அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தமிழகத்திலே வலியுறுத்திக் கொண்டு வருகின்றார்கள். இதில் 1 கருத்தை தான் நான் இப்பொழுது எடுத்துச் சொல்லுகிறேன், மொழியை பற்றிய கருத்தை. இப்பொழுது ஆங்கிலமும் தமிழும் நம்மிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் இந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். பெரியவர்கள் சொல்வதாலே சொல்லுகிறார்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது, அறிவுறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது உண்மையிலேயே அறிவின்பால் பட்டதானால் ஏற்றுக்கொள்வதில் தமிழன் எப்பொழுதும் தயக்கம் காட்ட மாட்டான். ஏனென்றால் தமிழன் தான் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீரன். யாத இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சொன்னவன் தமிழ் மகன் ஒருவன் தான். ஆகையினால் அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான். ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டான். பாடியின் மேலே இருந்து கொண்டு உங்களுக்கு மலர் செண்டையும் வீசலாம், பாடியின் மேலே இருந்து கொண்டு அங்கே கூட்டிவிட்ட குப்பையையும் கொட்டலாம். பாடியிலிருந்து கொட்டப்படுவதாலேயே அது உயர்ந்த பொருளாக இருக்கும் என்று யாராவது சொல்வார்களானால் அது உண்மையிலே ஏற்புடையதாக. ஆகையினால் தரப்படுகின்ற பொருள் எப்படிப்பட்டது என்பதைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர அது எங்கிருந்து தரப்படுகிறது என்பது முக்கியமானதல்ல. அதனால்தான் நக்கீரன் சொன்னான், நெற்றிக்கண்ணை காட்டிடனும் குற்றம் குற்றமே என்று சொன்னான். அதைவிட பெரியவராகின்ற தினம் நமக்கு பலரை சொல்லப் போகிறார்கள். மற்ற எவ்வளவு பெரியவராக இருந்தால் அனைவரும் 2 கண் உடையவர்கள். சிலருக்கு அந்த 2 கண் கூட சரியாக இருப்பதில்லை. 3 கண்ணை காட்டிய பொழுதே குற்றம் என்றால் குற்றம்தான் என்று சொன்ன மரபின் வழி வந்து கொண்டிருக்கிற நாம், நாங்கள் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக இந்தியை புகுத்துகிறோம் என்று சொல்வார்களானால் அதிலே அறிவிருப்பதாக ஏற்றுக்கொள்ள நம்மாலே முடியவில்லை. அதில் ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள், நமக்கு ஒரு இணைப்பு மொழி வேண்டாமா, லிங்க் லாங்குவேஜ் வேண்டாமா என்கிறார்கள். இந்த இணைப்பு என்பதற்கு உள்ள பொருளை பெரியவர்கள் சற்று விளக்கினால் நல்லது என்று கருதுகிறேன். இணைப்பு என்றால் என்ன? இரண்டு தனி மனிதர்களுக்கு பல்வேறு துறைகளாலே இணைப்பு ஏற்படலாம். நம்முடைய சிபிசிடி அவர்கள் வியாபார சம்பந்தமாக பிரான்ஸ் நாட்டுக்கு போனால் அங்கே உள்ள பிரிட்ஜ் வியாபாரிக்கும் சிபிசிடி அவர்களுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும். அது எத்தனை நாள் இணைப்பு? இவர் இழுத்த இழுப்புக்கு அவர் வருகிறாரா, அவர் இழுத்த இழுப்புக்கு இவர் வருகிறாரா என்று அந்த நாள் வரையில் தான் அந்த இணைப்பு இருக்கும். அந்த இணைப்புக்கு இவருக்கு தேவைப்படுவது என்ன? ஒரு 10-15 பிரெஞ்சு வார்த்தைகள். அவர்களுக்கு தேவைப்படுவது என்ன? இவருக்கு தெரிந்த சில வார்த்தைகள். அந்த அளவுக்குத்தான் அவருக்கு இணைப்பு மொழி தேவை. அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு போகாமல் பெல்லாரிக்கு போகிறார், கர்னூருக்கு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உள்ளவர்களுக்கு சிபிசிடிக்கும் எது இணைப்பு மொழி? தெலுங்கு இணைப்பு மொழி. இங்கிருந்து போகிற பொழுதே கொஞ்சம் அக்கறையோடு 4-5 வார்த்தைகளை கவனத்தில் வைத்துக் கொண்டு பார்த்த உடனே சௌக்கியங்கா உண்ணாரா கேட்டு அது இணைத்து விடும். அதை போல அவர் மைசூருக்கு போகிறார் என்றால் ஒரு 10-15 கன்னட வார்த்தை இருந்தால் இணைப்பு ஏற்பட்டுவிடும். கேரளத்துக்கு போகிறார் என்றால் ஒரு 10-20 மலையாள மொழி இருந்தால் இணைத்துவிடும். மலையாள மொழி கூட வேண்டாம், தூய தமிழ் இருந்தால் அதுவேதான் மலையாளம், அங்கே பேசிவிட்டு வந்து விடலாம். ஆகையால் அந்த இணைப்பு மொழி என்பது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு துறையின் அளவுக்கு இணைப்பு மொழி தேவைப்படுகிறது. இதற்கு இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழி தேவை என்றால் இவர் காரைக்குடியில் இருந்து ஒரு 20,000 பேர் கிளம்பி ஒவ்வொரு நாளும் கல்கத்தாவுக்கு போவதை போலவும், கல்கத்தாவில் இருந்து ஒரு 60,000 பேர் கிளம்பி பம்பாய்க்கு செல்வதை போலவும், பம்பாயிலிருந்து ஒரு 10,000 பேர் கிளம்பி அலகாபாத்துக்கு போவதை போலவும், அலகாபாத்திலிருந்து ஒரு 6,000 பேர் புறப்பட்டு அம்பா சமுத்திரத்துக்கு வருவதைப் போலவும், இவர்களெல்லாம் என்ன பேசுவதென்று தெரியாமல் இந்திய பேரரசை பார்த்து இணைப்பு மொழி வேண்டும், இணைப்பு மொழி வேண்டும் என்று எடுத்துக் கொண்டதைப் போலவும் இந்திய பேரரசை கருதி கொண்டு ஒரு இணைப்பு மொழி தருகிறோம் என்று எடுத்துச் சொல்வது பெரிய இடத்திலே இருந்து வருவதாலே நாம் சகித்துக் கொள்கிறோமே தவிர, அதை சாதாரணமானவர்கள் சொன்னால் இது உள்ளபடி எவ்வளவு கேலி கூட்டாரது என்பதனை நாம் தெளிவாக எடுத்துச் சொல்லிவிடுவோம். ஆகையினால் இணைப்பு மொழி என்பது நிரந்தரமானதல்ல. அவரவர்களின் நிலை, நினைப்பு, தொழில் வாய்ப்பு இவைகளுக்கு ஏற்ப இணைப்பு மொழி தேவை. நாம் எண்ணி பார்க்கலாம், வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி அரசாள ஆரம்பித்ததற்கு பதிலாக அவர்கள் வந்த காலத்திலேயே இங்கு வந்திருந்த பிரெஞ்சுக்காரர்கள் இந்த நாட்டில் பெரும்பகுதியை அவர்கள் கைப்பற்றி இருந்திருப்பார்களானால் நமக்கும் பிரான்சுக்கும் தான் இணைப்பு அதிகம் இருந்திருக்கும். நமக்கு இங்கிலாந்துக்கும் அல்ல, நமக்கும் பிரான்சுக்கும் அந்த இணைப்பு ஏற்பட்டிருந்திருக்குமானால் நமக்கும் பிரெஞ்சு மொழிக்கும் தான் அதிக தொடர்பு இருந்திருக்க முடியும். அப்பொழுது நமக்கும் அவர்களுக்கும் இணைப்பு மொழி பிரெஞ்சு மொழி என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்திருக்கும். ஆகையால் இணைப்பு மொழி என்பது அறுதியிட்டு உறுதியாக சொல்லத்தக்கதல்ல. அறுதியிட்டு சொல்லத்தக்க மொழி ஒன்றே ஒன்றுதான், அவனவனுடைய தாய்மொழி. அது கற்றுக் கொடுத்து வருவதல்ல, கருவியிலே உருவாவது. அது படித்து தெரிந்து கொள்வதல்ல, பேசி பழக்கத்தினாலே அது வந்து கொள்வது. இந்தியே படிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வகுப்பறையில படித்துவிட்டு ஒரு மாணவன் வீட்டிற்கு வருகிறான், மறுபடியும் வகுப்பறைக்கு போகிற வரையில் அவருடைய காதில் அந்த மொழி ஒலி விழப்போவதில்லை, அவருடைய வாயில் அந்த எழுத்து வரப்போவதில்லை. உள்ளே நுழைகிற பொழுதே அம்மா என்று அழைத்துக் கொண்டு வருவான். அன்னையும் அவரை பார்த்து வாடா மகனே என்று அழைப்பார்கள். ஏதாவது தின்பண்டம் தருவார்களானால் தமிழ் பெயரோடு உள்ள தின்பண்டம் தான் அவரிடத்திலே தரப்படும். இதழ்கள் வருகின்றன என்றால் பிரித்தவுடனே தமிழ் மொழிதான் அவருடைய கண்களிலே தட்டுப்படும். அங்காடிக்கு செல்வாரானால் தமிழ் மொழிதான் பேசுவார்கள். ஆற்றோரத்துக்கு செல்வாரானால் தமிழ் மொழிதான் அங்கே இருப்பதை காணுகிறார். மறுபடியும் மறுநாள் பகல் வகுப்பறைக்கு போய் இந்தி ஆசிரியர் வந்து மணி 12 என்று கண்டு சரி எடு புத்தகத்தை என்றவுடன் அப்பொழுது கூட மறதி காரணமாக முதலில் தமிழ் புத்தகத்தை தான் எடுக்கிறான். அதற்கு பிறகுதான் இந்தி புத்தகமே கைக்கு தட்டுப்படுகிறது. இந்த நிலையில் எப்படி இந்தி வளரும்? நமக்கு சொல்லுகிறார்கள், நீ அக்கறையோடு படித்தால் அந்த மொழி சுலபத்திலே வந்துவிடும் என்கிறார்கள். ஒரு மொழி அதில் அறிவு பெற வேண்டும் என்றால் படிப்பதால் மட்டுமல்ல, பழகு மொழியாக இருக்க வேண்டும். பழக்கத்திலே அந்த மொழி இருக்க வேண்டும். அப்படி பழகு மொழியாக இருக்கத்தக்கது நமக்கு தாய்மொழியான தமிழ் மொழியும். 200 ஆண்டுகளாக நம்மோடு இருந்து வருவதாலே நம்முடைய தோழமை மொழி என்று ஆகியிருக்கின்ற ஆங்கில மொழியும் தான் பழகு மொழியாக இணைப்பு மொழியாக இந்த எத்தனை இருக்க முடியுமே தவிர இந்தியின் மூலம் இணைப்பை ஏற்படுத்தலாம் என்ற எண்ணமே தவறானதாக. நீங்கள் எந்த புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், புத்தகங்களின் பக்கங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு பக்கத்திலேதான் இந்த இணைப்பு இருக்கிறது. புத்தகத்தில் பக்கங்கள் இணைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாலு பக்கத்தில் தையல் போட்டு இப்பொழுதுதான் புத்தகம் இணைந்து இருக்கிறது என்று ஒருவர் சொல்ல மாட்டார். அது ஏடுகள் ஆங்காங்கே சிதறிவிடாதபடி ஒரு பக்கத்தில் தையல் போட்டு தேவைப்பட்ட பொழுது தேவைப்பட்ட பக்கத்தை படிப்பதற்கேற்ற முறையில் மறுபக்கங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தால்தான் அதை புரட்டி படிக்கலாம். அதை போலத்தான் ஒற்றுமை என்பது இணைப்பு என்பதும் நாலா பக்கத்திலும் கட்டுப்போடுவதல்ல, அது பீந்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மொழி அல்ல முக்கியம், மனம் முக்கியம். சீனாக்காரன் படையெடுத்தான், இந்தியிலே பேசியார் நாம் எல்லாம் ஒன்றுபட்டோம். பாகிஸ்தான் படையெடுத்தது, இந்தி படித்தவர்கள் மட்டும்தானா படைபலத்திற்கு போனார்கள்? போனவர்களிலே பல பேருக்கு இந்தி தெரியாது, தெரியாது என்பது மட்டுமல்ல பிடிக்க கூட செய்யாது. ஆகையினால் ஒற்றுமைக்கு அடிப்படை மொழி கூட அல்ல, அதிலும் திடீரென்று வருகின்ற மொழி கூட அல்ல, அதிலும் நம்முடையது அல்ல என்று நம்முடைய உள்ளம் ஒவ்வொரு கடமும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்திய மொழியாக அது இருக்க முடியாது. ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன், ஆமாம் ஐயா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் அப்படி சொல்வதற்கில்லை. 30 ஆண்டுகள் படித்தவர்கள் கூட இன்னும் எனக்கு இந்த இடத்தில் பொருள் சரியாக விளங்கவில்லை என்று இன்றைய தினம் கூட புலவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், நம்மை போன்ற சாதாரண மக்கள் அல்ல. அப்படிப்பட்ட மொழி நம்முடையது. நாம் தாழ்ந்திராமல் இருந்திருப்போமானால் இதை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்தியாவில் உள்ள மற்ற பகுதிக்கு நாம் கட்டளை பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் நாம் தாழ்ந்து போயிருக்கின்றோம். தாழ்ந்து போய் இருந்தாலும் பிறருடைய தாழ் படிய மாட்டோம் என்ற தமிழ் மரபு நம்மிடத்தில் நிரம்ப இருக்கின்றது. ஆகையினால் தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் தமிழ் தங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மொழிகளாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தமிழக அரசு முனைந்திருக்கிறார். இணைப்பு மொழி வேண்டாமா என்பவர்களுக்கு ஆங்கிலம் இந்தியாவிலே கல்கத்தாவுக்கும் காவேரி பட்டணத்திற்கும் பம்பாய்க்கும் அம்பா சமுத்திரத்திற்கும் அது இணைப்பு மொழியாக இருக்குமானால் அதை வெளிநாடுகளுக்கு இணைப்பு மொழியாக வைத்துக் கொண்டிருப்பதைப் போலவே இந்த இடத்திற்கு ஏன் வைத்துக் கொண்டிருக்க கூடாது? இப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த வாயற்படியில் நான் நுழையத்த கடவுக்கு இந்த வாயற்படி இருக்குமானால் என்னுடைய மகனுக்கென்று சரியான வாயற்படியா வைப்பேன்? நான் போகிற வழியாக அவனும் வருவான். அதை போல உலக நாடுகளோடு இந்தியா இணைந்திருப்பதற்கு ஆங்கிலம் பயன்படுமானால் இந்தியாவில ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கு இணைப்புக்கு தனியாக ஒரு மொழியே. சாதாரண பழமொழி சொல்லுவார்கள், கிராமப்புறத்தில் பூனைக்கு ஒரு வழியும் அதன் குட்டிக்கு ஒரு வழியும் வேண்டுமா என்பார்கள். ஒரு சோற்றை துளைத்துக் கொண்டு ஒரு பூனை அப்புறத்திற்கு செல்ல வேண்டுமானால் அந்த தாய் பூனை போகின்ற அளவுக்கு ஒரு துவாரம் கிடைத்து விட்டால் அதன் வழியாக அதனுடைய குட்டிகளும் போகும். இது தாய் நுழைய வேண்டிய ஓட்டை, குட்டிக்கு இன்னொன்று தோன்றுகிறேன் என்று பூனை சொன்னார். அதே போல உலகத்தோடு இணைந்திருப்பதற்கு ஆங்கிலம் போதுமானது என்றால் இந்தியாவில் பல பகுதிகள் ஒன்றாக இணைப்பதற்கு அந்த மொழி இருந்தால் என்ன? இந்த சாதாரண வாதத்தை ஒப்புக்கொள்ள மறுப்பதற்கு மூன்று காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அவர்கள் இருக்கிற இடம் உயர்ந்தது என்பதாலே. இன்னொன்று, அவர்கள் சொல்லுபவர்களாகவும் நாம் கேட்டுக் கொள்பவர்களாகவும் இருப்பதால். மூன்றாவது, நாம் எதை சொன்னாலும் நம்பி விடுவோம் என்ற கருத்து இருப்பதால். ஆனால் தமிழகம் இந்த மூன்றையும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது என்பதற்கு நன்றாக மெய்ப்பித்திருக்கின்றோம். அதை நீங்கள் மெய்ப்பிக்கின்ற வகையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தனிப்புலமை பெற வேண்டும். தமிழ் மொழி வளர வளர ஆங்கில அறிவு குறைய வேண்டும் என்று எண்ணக்கூடாது. நான் தெளிவாக ஒன்று சொல்லுவேன், நம்முடைய தமிழ் மொழியின் தரம் உயர்த்தப்படுவதற்கு வேறு எந்த மொழியாகிலும் நமக்கு பயன்படக்கூடுமானால் உலகில் உள்ள மொழிகளில் ஆங்கிலம் ஒன்றுதான் நமக்கு பயன்பட முடியும். வேறு எந்த மொழிகளிடத்திலேயும் நாம் கருத்தை கடன் வாங்க தேவையில்லை. ஏன் ஆங்கில மொழியை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன் என்றால் அது ஒரு மொழி மட்டுமல்ல, வேறு எந்த மொழியிலே வந்த கருத்தையும் 24 மணி நேரத்தில் ஆங்கிலத்திலே கொண்டு வந்து விடுகிறார்கள். வேறு எந்த மொழி நூலையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து விடுகிறார்கள். நீங்கள் கேட்டால் வியப்படைவீர்கள். ஒரு காலத்தில் நெப்போலியன் என்ற பெயரை சொன்னால் இங்கிலாந்து நாட்டில் அழுத குழந்தைகள் பயத்தினாலே வாய் மூடும். இங்கிலாந்து நாட்டின் பெரும் பகைவன் என்று நெப்போலியன் கருதப்பட்டான். அப்படிப்பட்ட நெப்போலியனுடைய வாழ்க்கை வரலாறு பிரெஞ்சு மொழியில உள்ள நூற்களை விட ஆங்கில மொழியிலேதான் அதிகமான நூற்கள் இருக்கின்றன. அவர்கள் ஒரு விந்தை மனிதர்கள். தங்களுக்கென்று சொந்தத்திலே இருந்தது மிக கொஞ்சம். ஆனால் உலகத்திலே கிடைத்ததையெல்லாம் திரட்டி கொண்டு வந்து தங்கள் மொழியின் மூலம் தங்களுடையதாக்கிக் கொண்டார்கள். ஆகையால் தான் அந்த ஆங்கில மொழியின் துணை தமிழ் வளர்வதற்கு நமக்கு மெத்த பயன்படும் என்று நான் கருதுகின்றேன். அந்த அளவுக்கு இந்தியாவில் வேறு எந்த மொழி இடத்திலேயும் நாம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இந்திய மொழி இடத்தில் நாம் எதை கடன் வாங்குவது? போன வருடம் வரையில் இந்தியில மொழிபெயர்ப்பு செய்கின்ற துறையினருக்கு இருந்த பெரிய ஒரு பிரச்சனை, ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் ஸ்டேஷன் மாஸ்டர். அதற்கு என்ன பொருள், என்ன பதம் கண்டுபிடிக்கலாம் என்று 2 வருடத்திற்கு முன்னாலே இந்திய பண்டிதர்கள் மெத்த சிக்கலுக்கு ஆளாகி இருந்தார்கள். போன வருடத்திலே கூட இந்திய மொழியிலே பதங்கள் இல்லாததாலே மற்ற மொழிகளிலே உள்ளதற்கு அதை புகுத்துவது என்று ஆரம்பித்து ஆங்கிலத்தில் ஃபெடரேஷன் என்றிருக்கின்ற பதத்திற்கு அசோசியேஷன் என்றிருக்கின்ற பதத்திற்கு இந்தியிலே என்ன வார்த்தை சேர்க்கலாம் என்று ஒவ்வொரு மொழியாக ஆராய்ந்து நம்முடைய தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு வழக்கறிஞர் அசோசியேஷன் என்றால் கழகம் என்று சொல்லலாம் என்று எடுத்து சொல்ல, அதை கேட்ட ஒரு வடநாட்டு அரசியல்காரர் கழகம் என்று காதிலே விழுந்த உடனே ஐயோ அது வேண்டாம் என்று சொல்ல, அதற்கந்த தமிழ்நாட்டுக்காரர் கழகம் என்றால் நீங்கள் எதை அரசியல் கட்சி என்று கருதாதீர்கள், கண்ணுதர் பெருங்கிடவுள் கழகமோடு அமர்ந்து பாடலை சொல்ல டிஎம்கே இப்பொழுதுதானே ஆரம்பித்தார். சரி அப்படியானால் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சங்கம் என்று வைத்துக் கொள்ளலாமா என்று ஒருவர் கேட்க, அதை கேட்டவுடனே வங்காளத்துக்காரர்கள் வங்காள மொழியில் சங்கம் என்றால் வேறு மாதிரியான பொருள் இருக்கிறது, எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் சொல்ல, மன்றம் என்று வைக்கலாமா என்று கேட்க, அது அவ்வளவாக அவர்களுக்கு தெரியாததாலே வைத்துக் கொள்ளலாம் என்று போன வருடத்தில் தற்காலிக முடிவெடுத்தார்கள். நிரந்தர முடிவு எனக்கு இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு வளமற்றிருக்கின்ற ஒரு மொழியை இணைப்பு மொழியாக கொள்வது நாங்கள் இருவரும் கைகோர்த்துக் கொண்டு உலாகிறோம் என்று கையிழந்த ஒருவரும் கையுள்ள ஒருவரும் பேசிக் கொள்வதற்கு சமானமாகவும் நான் அவருடைய அவனை அழைத்துக் கொண்டு சென்றான் என்று விழி இழந்த ஒருவரை காட்டி விழி உள்ளவன் நான் அவன்தான் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்வதைப் போலவும் இருக்கும் பூவை மாலையாக தொடுத்து இந்த மல்லிகைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று வீதியில உலாவதைப் போலவும் ஏறிக்கூத்தாகுமே தவிர உண்மையானதாகாது. ஆகையினால் அழகப்பாவின் அறிவாலயத்தில் பயிலுகின்ற நீங்கள் தமிழ் மொழியிலே வல்லுநர்களாகவும் ஆங்கில மொழியிலே நல்ல திளைத்தவர்களாகவும் இந்த இருமொழிகளை கொண்டு தமிழகத்திலேயும் இந்தியாவிலேயும் உலகத்திலேயும் நம்முடைய தன்மானத்தை காத்துக்கொண்டு நம்முடைய தனித்தன்மையை வெற்றி வாழ முடியும் வளர முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த விழா நாளன்று நான் இங்கே வந்திருந்தேன். டாக்டர் அழகப்பா அவர்களின் 30-40 ஆண்டுகளுடைய அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஓரளவுக்கு எடுத்துக்காட்டத்தக்க விதத்தில் இங்கே படக்குறிப்புகளை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள்.